தட்டுகின்ற ஒரு சவாலாகும். இந்த சவாலை முறை அளிப்பதற்கு யூதர்கள் அன்றிலிருந்து இன்று வரை தியானம் வரை முன்னெடுக்கின்ற பல்வேறான முன்னெடுப்புகள் உபாதவாதங்கள் இருக்கிறது. அவற்றிலே மிக பிரதானமான ஒன்றுதான் முஸ்லிம்களின் கலாச்சாரத்தை மாற்றி அமைத்து நவநாகரிக கலாச்சாரத்திற்குள் அடிமைப்படுத்துவதற்கான சதிகளை திருட்டுவது. இது மிக பிரதானமான சிந்தனையாகும். 500 வருடங்களுக்கு அப்பால் அப்சா பள்ளிவாயிலுக்கு அருகாமையில் பால் என்ற சைத்தானின் ஊடாக பொறிக்கப்பட்ட சதி திட்டங்களைத்தான் இன்று முஸ்லிம் மக்களிடத்திலே உருவாக கட்ட கட்டமாக மெச்சித்துக் கொண்டிருந்தார்கள். அன்பால் இஸ்லாமிய பெருமக்களே, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் தன்னுடைய உறவு, தன்னுடைய பேச்சுவார்த்தை, தன்னுடைய நடத்தை, தன்னுடைய கலாச்சார கொள்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித்தருவதை பார்க்கிறோம். பருகங்கள், ஆடை அணியுங்கள், தான தர்மம் அணியுங்கள், ஆனால் இரு அம்சங்கள் வரக்கூடாது. வீண்டயம் பெருமை நிச்சயமாக வரக்கூடாது. எனவே முஸ்லிம் சமுதாயத்தின் மார்க்கத்தின் தர்ம கொள்கையை, தார்மீக பொறுப்பை, முஸ்லிம்கள் உள்ளங்கள் இருக்கின்ற உயிரோட்டமான சிந்தனையை பறிக்க செய்வதற்காக யூதர்கள் முன்வைக்கின்ற கொள்கைதான் ஆடையிலும் முஸ்லிம் சமுதாயத்துடைய கலப்பு கலாச்சாரத்தையும் உருவாகம் திட்டமிடலாம். கலப்பு கலாச்சாரத்திலே அல்லது கலவன் கல்வி கொள்கையிலே இஸ்லாம் மிக விடாப்படியாக இருக்கிறது. கலப்பு கலாச்சாரம், அதனுடைய வாயல் முஸ்லிம் சமுதாயத்திடம் எந்தவித வரையறையும் என்று திறந்து விடுக்கப்படுமாக இருந்தால் முஸ்லிம் சமுதாயம் பெரிய ஒரு அழிவுக்கு நாசத்துக்கு நிச்சயமாக ஆம்பார்கள். இன்று எல்லோரும் பிரச்சனைகள் என்ற போர்வையிலே தன்னுடைய மார்க்கத்தின் தார்மீகத்தை மறந்து வாழ்கின்ற ஒரு பயங்கரமான கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, மஹ்பத்துல் ரசூல் குர்ஆன் இறங்கிய அந்த காலத்தில் குர்ஆனின் போதனையில் வாழ்ந்த சஹாபாக்களின் உணர்வு இந்த கலாச்சாரத்திலே எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் சற்று நோக்குவது கடமைப்பட்டிருக்கிறோம். இமாமுனா முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல்-குஷைரி அன்-நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகும் உருவி பகுதியாக இருக்கின்ற கிதாப் ஸலாம் என்ற பாடத்திலே சிறந்த ஒரு முன்மாதிரியை அங்கே பதிந்திருக்கார். அபு சாயிப் என்கின்ற தாபியீன்களிலே மிக முக்கியமானவர். இவர் ஹஜ்ரத் அபு சயீத் அல்-குதுரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருகிறார்கள். அபு சயீத் அல்-குதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொதுவெல்லாம் இருக்கிறார்கள். பெரும்பாலும் முஹாவிரிய பகுதியாக இருந்தவர். இப்பொழுது வீட்டின் ஒதுக்குப்புறமான தொங்கல் பகுதியிலே காய்ந்த ஈத்த ஓலைகளுக்குள் ஒரு சத்தம் கேட்பதை அவதானித்தார். என்ன சத்தம் எழுகிறது என்பதை ஆராய முற்படும் பொழுது அபு சயீத் அல்-குதுரி ரலியல்லாஹு அன்ஹு கையினால் சமிக்கை செய்தார்கள். அவசரப்பட வேண்டாம், பொழுது முடிந்ததற்கு பிறகு அபு சஈத் அல்-குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், நிச்சயமாக வீடுகளுக்குள்ளே எண்கள் வரலாம், அதை ஆதாரபூர்வமாக நிலைநிறுத்த முற்பட்டார்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் இருக்கும் பொழுதும் புதிதாக திருமணம் முடித்த ஒரு சகாபி தோழர் யுத்தத்தில் இருந்து மதீனா நகர பள்ளிமாடலுக்கு வந்து தங்கும் வேளையில் தன்னுடைய மணப்பெண்ணை பார்த்துவிட்டு வருவதற்கு அனுமதி கேட்டார்கள். அந்த சகாபி அருகை வர்த்தமானங்களை கொடுப்பார்கள். நிலை இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அந்த பருவ காலம் வலு குறைவாக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடாத்துவதற்கு காலம். இப்போது சொன்னார்கள், பள்ளிமாயிலை மட்டும் வெளியேறி உமது இல்லம் செல்வதற்கு முன்னால் உம்முடைய கரத்திலே உமது பாதுகாப்புக்காக வெட்டி எடுத்துக் கொள்ளும். ஏன் தரும் குறைவாக்கள் சரியாக தாக்கு நடத்துவதை நான் பயன்படுத்த அதற்கு தாக்குதல் உட்படாமல் இருப்பதற்காக வேண்டி வீட்டையை தற்பாதுகாப்புக்காக தான் பரவியதை வீட்டுக்கு வருகிறார்கள். இங்கே படிக்க வேண்டிய பாடம் இதுதான். வீட்டின் முதலாவது வாசலில் கதவுக்கு முன்னால் மனைவி நிற்பதை கண்டார்கள், வீதியிலே நிற்கவில்லை அல்லது கடைத்தவர்கள் நிற்கவில்லை. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, தன்னுடைய சொந்த வீட்டில் முதலாம் கதவிலே வெளியிருக்கிறார்கள். எதிரிகள் தாங்கினால் தற்காப்புக்காக தான் கடன் ஏற்றி வந்த ஈட்டியை முதலாவதாக மனைவிக்கே பதற்பாக முற்படுகிறார்கள். மனைவியால் சொல்கிறார்கள், வீட்டில் இருக்க வேண்டிய நான் ஏன் வீட்டுக்கு வெளியே வந்தேன் என்பதை வீட்டுக்கு நுழைந்து தந்து பாரும். அங்கே பார்த்தால் வீட்டின் உறப்பதற்காக இருக்கும் விருப்புக்கு அருகாமையிலே ஒரு பாம்பு சுருண்டு கொண்டிருக்கிறது. கணவன் இல்லாத மனைவி பெண் சுபாவம் பலவீனமான சுபாவம் பயந்து என்ன செய்யலாம் என்றுதான் அந்த மனைவியார் வீட்டுடைய முன்வாசலுக்கு வந்தார்கள். வீட்டின் முன்வாசலுக்கு வந்தது தங்களால் மாற்றிக் கொள்ள முடியாமல் அந்த சகாபி தோழர் உட்பட்டார்கள் என்றால் நாம் மானமான மரியாதையான அடக்கமான ஒரு வாழ்வை தான் நிச்சயமாக எங்களுக்கு தந்திருக்கிறோம். உலகம் சொல்வதை போன்று சிறந்த கொள்கை கோட்பாட்டிலே நாம் வருவமாக இருந்தால் எங்களுடைய இஸ்லாத்துடைய ரூஹை உயிரோட்டத்தை நிச்சயமாக இழந்து விடுவோம். முஸ்லிம்கள் ரோசத்துடன் மார்க்கத்திலே விடாமடியாக இருப்பார்கள் என்பது இன்றைக்கு படித்த பாடம் அல்ல. இது நபியுடைய வருகையில் இருந்து இவர்கள் படித்த பாடம். பனூ கைனுகா என்பது மதீனா நகர யூத பரம்பரையிலே மிகவும் முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்திலே பாதிப்பு ஏற்படுத்துவதற்காக நீச்சித்தவர்கள்.
எந்த பனூ ஹுலைனாவுடைய ஆசை, ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய முகத்தை திறந்து அலங்காரமாக அவர்கள் அழைக்கின்ற சகல ஆசாரத்திற்கு அடிப்படைய வேண்டும் என்ற சாகத்திலே வாழ்ந்தவர்கள் பனூ ஹுலைனாக்கள். அன்பான இஸ்லாமிய திருமக்களே, அன்றைய காலத்திலே வறுமையான சில பெண்கள் மதீனமா நகரத்தின் பிறரான கடைத்தருக்கிலே மானமாகவும் மரியாதையாகவும் கொடுக்கல் வாங்கல் விற்பனை முதலீட்டு முறைகளிலே ஈடுபடுவார்கள். அந்த காலத்திலே ரசூலுல்லாஹி காலம் ஒரு தாயார் தன்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற சில பொருட்களை மதீனா நகரத்தின் கடை தெருவில விற்பனை இடத்திலே விற்பனை செய்யும் நோக்குடன் பொருட்களை சுமந்து வருகிறார். விற்பனைக்கான பொருளை பறித்து வைத்திருக்கிறார். ஆனால் முகத்தையும் கரங்களையும் மறைத்து மான மரியாதையாக கடை தெருவிலே உட்கார்ந்திருக்கிறார். இந்த மனு பயிரத்தாமை சார்ந்த ஒரு மனிதர் யூதன் முகத்தை தரப்பின்படியாக அடம்பிடிக்கிறார். இந்த கட்டத்திலே அந்த தாயார் விடாப்பிடியாக இருக்கிறார். அதற்கு ஒரு சதியாக அந்த யூத மனிதர்களின் சதிதான் இந்த தாயாரின் பிற்புறத்திலே இருக்கின்ற மேல் அங்கியுடைய ஒரு பகுதியையும் அங்கியுடைய மற்றொரு பகுதியை எடுத்து இரண்டுக்கும் முடித்திட்டு வருகிறார். வியாபாரம் முடித்து இல்லம் திரும்ப எழுப்பு கொழுந்து அந்த பெண்ணுடைய பிற்புறம் தெரிய ஆரம்பிக்கிறார். இவர்கள் எல்லாம் கைகட்டி மகிழ்ச்சியாக சிரித்து பகிர்வதை செய்ய ஆரம்பித்தார்கள். இதிலிருந்துதான் இஸ்லாமிய வரலாற்றிலே பனூ ஹுலைனாவுடனான யுத்த போராட்டம் உருவாக்கப்பட்டு மதீனாவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட வரலாற்றை எங்களுக்கு உலமாக்கப்பட்டார்கள். இஸ்லாமிய பெருமக்களே, எங்களுடைய சிலர் எங்களுடைய முன்னோர்கள் இந்த யூத கலாச்சாரத்துக்கு அடிமைப்படாது அல்லாஹினால் தடை செய்யப்பட்ட ஆண் பெண் உறவை சரியாக பாதுகாத்தார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் அதப் மிக முக்கியமான பல்வேறு இஸ்லாமிய அடிப்படைகளை தாங்கிய நூலாம். 97 பிறந்தான ஆசிரியர் கலைமுகரை கொண்டது புகாரி. அதிலே கிதாபுல் அதப் என்ற பாடம் ஒரு முஸ்லிம் மகளிர் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கலாச்சார கொள்கை நடத்தை ஒழுக்க ஒழுமியங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக போதிக்கின்ற பாடமாம். அதிலே பாபுல் ஹிஜ்ரா என்ற பாடத்திலே தெளிவாக பார்க்கிறோம். நேரத்தின் முகாமித்துவத்தை மதித்து சுருக்கமாக பேசுகிறது. அதற்கு ஆயிஷா அவர்களுக்கும் அதற்கு அப்துல்லாஹ் ஸுபைருக்கும் இடையிலே ஒரு கொடுக்கல் வாங்கல் விடயத்திலே பேச்சுவார்த்தை இல்லாத மனத்தான் உருவாகி அந்த முரண்பாடு வரும் பொழுது அப்துல்லாஹ் ஸுபைர் சொன்னார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா சாட்சி இந்த விடயத்திலே தனக்கு கல் அடிப்பேன் என்று சொன்னதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது.
சத்தியம் பண்ணினார்கள், சத்தியத்தை முறிக்காமல் இருப்பதற்கு நேர்த்தையும் செய்தார்கள். அல்லாஹ் கல்லின் இந்த நுகயம் வல அஸ்மஹா, இந்த நுகையின் மகனோடு இதற்கு பிறகு எனக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தை கிடையாது, நான் பேச மாட்டேன். யாராவது பேசும்படியாய் பரிந்துரை பேசினாலும் அந்த சிபாரிசை கூட நான் ஏற்க மாட்டேன் சொன்னார்கள். ஆனால் உண்மையிலே இஸ்லாமிய முறை ஒரு மூமினோடு மூன்று நாளைக்கு மேலாக இஸ்லாமிய ஷராஇ நியாயம் என்று பேசுவது பேசாமல் இருப்பது தடையாகலாம். அதுதான் சுபயர் பதையெல்லாம் யோசிக்கிறார்கள், இதை எப்படி சாதிக்கலாம். சாட்சியோடு மீண்டும் உறவை முதலமைப்பு செய்வதற்கான சிந்தனை எடுக்கிறார்கள். இரண்டு மிக முக்கியமானவை நாடுகிறார்கள். ஒருவர் நிஸ்வரர்கள் மக்ரமா நௌபல் ரலியல்லாஹு சிறு பிராயத்திலே ரசூலுல்லாஹை சந்தித்த சிறு சஹாபாவுடைய பட்டியலை தாங்கிறார்கள், சிறிய சஹாபாவின் பட்டியலை தாங்கிறார்கள். இரண்டாம் அவர் ஹிராம் தூர்பா நகரத்தில் இஸ்லாமிய தட்டக் கலையின் தந்தை என்று உலகம் பேசுகின்ற ரஹ்மான் இப்னு அஸ்வத் இப்னு சாரிபை நடந்தார்கள். இருவரையும் அழைத்து நீங்கள் இருவரும் மூன்றாவதாக என்னை கூட அழைத்து செல்லுங்கள், ஹஜ்ரத் ஆயிஷாவிடம் மறைமுகமாக அனுமதி கேளுங்கள், நாங்கள் சந்திக்க வரமாட்டேன். இவ்வாறு யோசனை எடுத்து இருவரும் இப்படி சுபைரை அழைத்து செல்வார்கள். அன்றைய காலத்திலே எங்கேயும் புகாரிலேயோ முஸ்லிம்களையோ சகிமான எந்த கிரகத்திலேயோ தன்னால் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படாத எந்த பெண்ணோடும் எங்களது தலைப்புகள் பார்த்து பேசிய வரலாற்றை நிச்சயமாக காட்ட முடியாது. அது இவருடைய வகுப்பாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய கல்வி நிறுவன கூடமாக இருந்தாலும் சரி, அந்த கொள்கையிலே எங்களது சகாபாக்கள் உறுதியாக வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவிடம் கேட்கிறார்கள், அதற்குள் வீட்டுக்குள்ளே வரவாண்டு கேட்கிறார்கள். உண்மையிலே ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு பேர் வந்திருக்கிறார் என்ற நிச்சயமாக தெரியாது. யார் வந்திருக்கிறீர்கள்? மகமாவும் ரஹ்மான் வந்திருக்கிறோம் வருமா மீண்டும் கேட்டார்கள். நாம் எல்லோரும் விளையவா எல்லோரும் விளையுங்கள். இப்பொழுது மகரமான சாட்சியோடு பார்ப்பதற்கும் தலைமையில் இருப்பதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கின்றது. ஆனால் இந்த இரண்டு பேரும் மகரம் இல்லாத ஆண்கள் என்பதனால் வெறும் சத்தத்திலே மாத்திரம் உரையாடிவிட்டு நின்று விட்டார்கள். அங்கே உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த தாயாரை சந்திப்பதற்காக பல பல சுபயர் உள்ளே நுழைந்தார்கள். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, மகரமான சாட்சியோடு அந்த மகளுக்கு உரையாட முடியும், கனிமை இருக்க முடியும். ஆனால் எந்த மாறிய தேவையாக இருந்தாலும் எந்த விஸ்வர் மகரமாவோ அப்ரஹ்மான் அஸ்வதோ ரகசிய உள் அழைப்புள்ளே சென்ற வரலாற்றை நிச்சயமாக காட்ட முடியாது. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, தத்தமது தனித்துவமான இச்சைகளுக்காக போலி காரணங்களுக்காக திருமணம் முடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள மகரம் இல்லாத பெண்களோடு சகஜமான கலாச்சாரத்தை இந்த முஸ்லிம்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நூற்றுக்கு நூறு அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் நபிமாரின் சுன்னாவுக்கும்
மிக பாடபுறமான கலாச்சாரம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் கூற விரும்புகின்றோம். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, மகரம் இல்லாத ஆணும் மகரம் அற்ற ஒரு பெண்ணும் இவங்களுடைய பாடத்தை கற்பதாக இருந்தாலும் சரியா காட்டும் வழிகாட்டல் நிறை பொறிமுறைகள் நிச்சயமாக இருக்கிறது. அகில உலகத்திலே இஸ்லாமிய கல்வி கூடங்களாய் காட்சி அளிக்கின்ற பல்கலைக்கழகத்திலே ஹதீஸ் கலாப்படத்தின் இரண்டாம் மூன்றாம் ஆண்டிற்கான பாடநூலாக ஹதீஸின் அடிப்படைகளை போதிக்கப்படுகின்ற பாடநூலாக நபவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகல இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களிலும் இந்த வகுப்புகளுக்கு பாடநூலாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஹதீஸை சுமப்பதற்கான ஹதீஸை கற்பதற்கான வழிகள் என்ற தலைப்பிலே ஐந்தாவது வழியாக என்கின்ற சட்டையாமை தெளிவாக ஒரு பெண்ணிடமிருந்து மார்க்க கல்வியை கற்பதாக இருந்தால், ஒரு ஆண்டமிருந்து ஒரு பெண் மார்க்க கல்வியை கற்பதாக இருந்தால் சிறைக்கு பின்னால் என்று சத்தத்தை தெளிவாக வெளிப்படுத்தினால் அந்த ஹதீஸை கேட்டு பிறர்களுக்கு அதை ஒப்படைக்க முடியும், அந்த ஹதீஸை அங்கீகரிக்க முடியும் என்ற கருத்தை சட்டையாப்பாக மிக தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியிலே மனாசிபுடைய பாடத்திலே தெளிவாக பார்க்கின்றோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸை போதிப்பார்கள், ஆனால் சிறைக்கு பின்னால் போதிப்பார்கள். அபுதாவுதிலே மிக சட்ட தெளிவாக கிதாபுகளிலே தெளிவான ஹதீஸை பார்க்கின்றோம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா சொல்வார்கள், இஸ்மாயி யா ரப்பதன் ஃபதலா, அறைக்குள் மறைந்திருக்கும் தாயாரே நான் சொல்லும் ஹதீஸை கேளும் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு ஹதீஸை சொல்வார். இன்னும் ஒரு ரகசியத்தை இந்த பாடத்திலே சொல்ல நான் விரும்புகின்றேன். சஹீஹ் புகாரியிலே மிக தெளிவாக பாபு சிஹத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபு கீழால் வருகின்ற வாசகத்தை பார்க்கின்றோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு ஹதீஸின் பாடத்தை போதிப்பதற்கு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா வீட்டை வந்திருந்தார்கள், ஆனால் சிறைக்கு பின்னால் இருந்த ஹஜ்ரத் ஆயிஷா ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுடைய ஹதீஸை கேட்கிறார்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா நினைத்துக் கொண்டு ஹதீஸை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அந்த தாயார் முஹாவுடைய தொழிலில் ஈடுபட்டிருந்தார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸுடைய பாடத்தை ஒப்புவித்து விட்டு அவர்கள் திரும்பி சென்றதற்கு பின்னால் சொன்னார்கள், லவ் அதரக்தும் லஅலம்தும், ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை நான் தொழுகை நிறுத்தி சந்தித்திருந்தால் நான் சொல்லியிருப்பேன், அபூ ஹுரைராவே அவசரமான முறையிலே ஹதீஸை வேகமாக சொல்லித்தர வேண்டாம், அமைதியாக எங்களுக்கு சொல்லித்தார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, துஹா தொழுதல் கூட ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுக்கு நிச்சயமாக தெரியாது. சிறைக்கு பின்னால் நின்றுதான் இந்த மார்க்க கல்வியை போதித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக சஹீஹ் புகாரியிலே கிதாபுல் மனாசிபிலே பதினான்காம் பாடத்திலே மிக தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் நான்கு ஆண்டுகளை முடித்தார்கள், ஒரு ஹஜ்ஜை தான் செய்தார்கள், அதுவே ஆரம்பம் முடிவாக இருந்தது. தன்னுடைய மனைவிமார்களை ஹஜ்ஜிக்காக அழைத்து சென்றுவிட்டு மனைவிமார்கள் எல்லாம் வைத்து சொன்னார்கள், தாயார்களே இதுதான் நம்முடைய ஹஜ். இதற்கு பின்னால் நீங்கள் பாயிலே அமர்ந்திருப்பதுதான் உங்களுடைய நிலை என்று மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியென்றால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதற்கு மகரமான ஆள் இருக்க வேண்டும், கணவன் இருக்க வேண்டும், இல்லாமல் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை மேற்கொள்ள முடியாது. இது பிறகு மனைவியாக ஹஜ் செய்யக்கூடாது என்பதற்கான தடை எதிர்ப்பு அல்ல. பெண்களாகிய நீங்கள் ஹஜ்ஜை மேற்கொள்வதாகும் அதற்கான விதி முறை என்பதை மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்தினூடாக தெரிவித்தார். இதுவே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் விடாப்பிடியாக நின்றார்கள். மனதின் வபாத்திற்கு பிறகு ஹஜ்ஜுக்காக நாம் செல்ல மாட்டோம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே உஸ்மான் பின் அஃபான் ரஹ்மான் அவர்களுடைய பாதுகாப்பின் அடிப்படையிலே மனைவிமார்கள் ஹஜ்ஜுக்காக எடுத்து செல்லப்பட்டார்கள். இந்த இடத்திலே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா தன்னால் வர முடியாது சொல்லிவிட்டார். மிக தெளிவாக பார்த்துள்ளோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பலம் தஃபுலத் மின் பைதிஹா, ஹஜ்ரத் சௌதா வீட்டிலிருந்து தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் வெளியே வரலாறே கிடையாது. இந்த பாடத்தை விளக்கும் பொழுது சொன்னார்கள், உயிர் உடலிருந்து புனலுக்கு பிறகுதான் ஜனாதாவாக அவருக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அது வரைக்கும் அவர் வெளியே வரவில்லை. சரி, ஹஜ்ரத் உஸ்மான் ஹஜ்ரத் அப்ரஹாம் அவர்களும் இரண்டு மனைவிமாருடைய ஒரு ஒரு மனைவியுடைய கணவனாக உஸ்மானும் அப்ரஹாம் அவர் பாதுகாப்பு மிக தெளிவாக பார்க்கின்றோம். அந்த தாய்மார்களை ஹஜ்ஜிக்காக ஹஜ்ரத் உஸ்மான் அழைத்து சென்ற விதிமுறை எப்படி தெரியுமா? பின்புறமாக இருக்கின்ற மறைவான ஒரு பெட்டி தயாரிக்கப்படும். அந்த காலத்திலே பெண்கள் பயணிப்பதற்காக அதற்கு தான் பல்லா அம்பாறை என்று நாங்கள் சொல்றோம். அது போடப்பட்டிருக்கும். பெண்களை யாரும் பாதுகாப்பு விதத்திலேதான் பயணிப்பார். எனவே ஒட்டகத்தின் பின்புறத்திலே மறைக்கப்பட்ட கூடாரத்துக்குள்ளே இந்த பெண்கள் இருப்பார்கள். இந்த பெண்களுக்கு அருகாமையில் யாரும் வரக்கூடாது. இந்த பெண்களை திரையில் இருந்து யாரும் பார்க்க கூடாது. ஒட்டகத்திலிருந்து இறந்தும் தேவை ஏற்படி மலை உச்சிக்கு மேலே ஏற்றி விடுவார்கள். சொல்வார்கள், நிறைவேற்றம் செய்தார்கள் என்பதை மிக தெளிவாக பார்க்கும். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுடைய கல்வி தேவை என்ற போர்வையில், பாடசாலை ஒட்டுக்கூட போர்வையில் சர்வசாதாரணமாக பாடம் பேணப்படாத ஒரு பயங்கரமான பரிதாப நிலை முஸ்லிம் சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே மாணவி செல்லல்லாம் அழைவதெல்லாம் பள்ளிமாவிலிருந்து வழிபடும் பொழுதும் பெண்களும் ஆண்களுமாக பாதையிலே கலக்கும் நிலை உருவாகினார். ஒருவர் மற்றொரு ஒட்டி செல்கின்ற நிலை வந்த பொழுது உடனே சொன்னார்கள், அதே குன்னு நீங்கள் பாதையிலே நடுப்பகுதியிலே செல்லக்கூடாது.
பாதை நடுப்பகுதிக்கு வந்தால் ஆண்டோடு கலக்கின்ற நேரமாகும்.
இது உங்களுக்கு தகாது.
நீங்கள் பாதையின் அதி ஓரப்பகுதியை தான்
நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால்
சுவரோடு ஒட்டியவர்களாக உழுத்தியவர்களாக
அந்த கட்டளைக்கு பிறகு அந்த தாய்மார்கள் நடந்தார்கள் என்பதை தெளிவாக பார்க்கிறோம். இஸ்லாமிய பெண்மக்களே,
ஒரு பெண்ணோடு மகரம் இல்லாத ஒரு பெண்ணோடு தன்னுடைய உடல் படுவது
இரும்பு ஊசியை தலையில் குத்துவதை விட கடினம் என்பதை மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவத்தை
வெளிப்படுத்தினார்.
வருத்தமோ செய்ய முடியாத நடக்க முடியாத அம்சமோ இதே போலதான்
ஒரு முஸ்லிமான ஆணும் ஒரு பெண்ணும் மக்கள் என்ற உணவில்லாமல் ஒட்டுவது உணர்த்துவது
இதைவிட பயங்கரமானது என்பதை மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக விளக்கினார்கள். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, எனவேதான் சவுதி ஃபத்வா நிலையமாக இருக்கலாம், நிரந்தர ஃபத்வா குழுவாக இருக்கலாம், எகிப்துடைய வரலாற்றிலே உலகத்திலே முதலாவதாக ஃபத்வா நிறுவனம் அங்கேதான் உருவாக்கப்பட்டது அதுவாக இருக்கலாம், எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச சமத்துவா நிறுவனங்களோ ஆண் பெண்ணுடைய கலப்பு கலாச்சாரத்துக்கு அனுமதித்ததாக இங்கே கிடையாது. மாணவியிடத்திலே அந்த பெண்கள் தங்களுக்கு இல்லை போதிக்க வேண்டும் என்று கேட்டு சந்தர்ப்பத்திலே மாணவிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தமிஅன ஃபி யௌமின் கதா ஃபி மகானின் கதா, இந்த ஆணோடு கலக்கம் இல்லாத இடத்திலே ஒன்று சேருங்கள் என்றுதான் சஹீஹ் புகாரியிலே தெளிவாக கூறியதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய நெருக்கமான தோழியாக இருக்கின்ற அஸ்மா பின்த் உமைஸோடு தருவாயிலே அஸ்மாவை அழைத்து, அஸ்மா எனக்கு ஒரு கவலை ஏற்பட்டு விட்டது என்று அழுதார்.
அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள்,
ஃபாத்திமா என்ன கவலை? இவ்வளவு காலமாக ஆண்களுக்கு முன்னால் எனது சரீரத்தின் எனது உடலின் இந்த பருமன் இந்த சைன் இந்த பெருமை இந்த அடையாளம் தென்படாத விதத்திலே நான் வாழ்ந்தேன். மதீனா நகரத்தில் ஜனாதாரில் சுமந்து செல்கின்ற பட்டிகள் இடைக்கிறே துவாரங்கள் இருக்கிறது, துணைகள் இருக்கிறது. எனவே என்னுடைய உடனுடைய பெருமத்தை அந்த நேரத்திலே மதீனாவின் ஆண்கள் கண்டுகொள்வார்களே என்று நினைத்துதான் கவலையாக இருக்கிறேன் என்று தேம்பி தேம்பி மூச்சித்து அழுதார்கள். அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அலாவியர்கள் கவலைப்படாதீர்கள்,
அபிசீனிய நாட்டிலிருந்து உங்களுடைய ஜனாசாவை தூக்கி செல்வதற்கென்று தனியான ஒரு பட்டியை நான் வாங்கி உன்னை மானமாக மரியாதையாக
மதீனாவின் மக்களாவுக்குள்ளே செலுத்தும் வரைக்கும்
நான் உத்தரவாதம் தருகின்றேன் என்ற கருத்தை சொன்னதற்கு பிறகுதான்
ஹஜரத் ஃபாத்திமா அழுகை நிறுத்தினார்கள் என்பதை பாதுகாப்பான வாழ்வு திட்டத்தை எந்த காலத்திலும் எந்த கட்டத்திலும் விட்டுக் கொடுக்காமல் அல்லாஹ்வின் அவனுடைய சூழலில் பொருத்தத்தை அடிப்படையாக கொண்டு நமது வாழ்வும் சாவும் அமைவதற்கான வளர்மான் தந்தருவானாக.
வெளிப்படுத்துவாயாக,
பாதையில் ஆசை ஏற்படுத்துவாயாக, நரகத்தின் இச்சைகளிலே வெறுப்பையும் கசப்பையும் தந்தருவாயாக. சிரித்த முகத்தோடும் ஏகத்தோடு கலிமாவோடும் உன்னை வந்து சந்திப்பதற்கான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக.